ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.
வாங்க வணக்கம், இது மல்டிட்ரிக்ஸ் ட்ரூ ஜீனியஸ் சீசன் 2. இந்த சீசனில் நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், அவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு சொல்லிடுறேன். அவர் ஒரு இந்தியன் ஜெர்னலிஸ்ட், ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் ஒன்று பார்த்துருவோமா. இந்த உலகத்தில் பாப்புலேஷன் மொத்தம் 7.7 பில்லியனுங்க, 770 கோடி கிட்டத்தட்ட. அதில் 120 கோடி 130 கோடி ரெண்டு நாட்லேயுமே இருக்கிறாங்க சேர்த்தா போல். அதாவது 260 கோடி இந்தியாலேயும் சைனாலேயும் சேர்த்துமே 260 கோடி 270 கோடி கிட்டத்தட்ட மக்கள் இருக்கிறாங்க. இந்த கல்டிவேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, சாப்பாடு உணவு, இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 10 பில்லியன் பேருக்கு, 1000 கோடி பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளால் விவசாயம் பண்ண முடியுங்க. ஆனால் அப்படி பார்த்தா, நீ சொல்கிறத பார்த்தா எப்படி தான் இருக்குது, 770 கோடி பேருக்குமே நல்லா சாப்பிட்டு இன்னும் ஏலியன்ஸுக்கு 300 கோடி பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட கல்டிவேஷன் இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 10 பில்லியன் பேருக்கு நம்ம கல்டிவேஷன் கெப்பாசிட்டி இருந்தாலுமே வெறும் 4.5 பில்லியன் பேர் மட்டும்தான், 4.5 பில்லியன் பேர் மட்டும்தான் 3 வேளையும் சாப்பிட்றாங்க. பாக்கி இருக்கிற 3 பில்லியன் பீப்புள் கிட்டத்தட்ட 1 வேளையில் 1 வேளை சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நிறைய காரணம் இருக்குது, ஒரு காரணம் சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒருத்தர் பார்க்குறாரு, பார்த்துட்டு இந்த உலகத்தில் பசின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஒன்று தடுக்கிறாரு. அவர் தான் நம்ம எம்எஸ் சுவாமிநாதன்.
இவர் August 7, 1925 பிறந்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு 95 வயசு ஆகுது. இவரோட அப்பா வந்து ஒரு டாக்டர், அவர் பேர் சபாசிவம். அவர் வந்து பயங்கரமான ஒரு டாக்டர் இருந்தது. தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பிறந்த ஊர் கும்பகோணம், அந்த இடம் ஃபுல்லாகவே அவர் தான் பெரிய டாக்டர். இந்த மாதிரி எலிஃபென்டிஸ் ஃபைலரியாசிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய டிசீஸ் அங்கே ரொம்ப அட்டாக் ஆயிருந்தது. இதெல்லாம் வந்து மிஸ்டிக்கல், எப்படியோ டிசீஸ் வந்துச்சு, கடவுள் வேலை, இவங்கெல்லாம் ஏதோ பாவம் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள் எது இதெல்லாம் பண்ண போகிறாரு, இதெல்லாம் புயுனாலையும் பூச்சினாலையும் கொசுனாலையும் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கொசு தேங்குகிற இடம் இப்போ பண்ணுறது தான் அப்போ அவர் பண்ணி கொசு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இவர் இந்த மாதிரி ஒரு டாக்டராக இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு இந்த சுதந்திர போராட்டம் அப்போ தான் போயிருந்தது, ஒரு ஃபுல் ஃப்ளெஜில் போயிருந்தது. 1930
எம்எஸ் சுவாமிநாதனோட அப்பாவும் வந்து இந்த மாதிரி காந்தியன் மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணி சுதேசி மூமெண்ட் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அவரும் அவரோட முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி காந்திஜி ராஜாஜி இவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வழக்கமாக தங்குவாங்களாம். இவர் அவங்களெல்லாம் பார்த்துருக்கிறாரு. இவருக்கும் வந்து நாட்டுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே ஒரு எண்ணம் ஒன்று வந்திருக்கு. இவங்க அப்பா வந்து இவருக்கு 11 வயசு இருக்கும் போதே, அப்படின்னா 38 இறந்துட்டார். இவர் 35 ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருப்பார் எக்ஸ்ரேலாம் வச்சு. ஸோ தட் இவங்க அம்மா என்ன நினச்சாங்கன்னா, இவர் படித்து டாக்டராகி அந்த ஹாஸ்பிட்டலே இவர் பார்த்துப்பாங்க, இவங்க அண்ணன் தங்கச்சிலாம் வேறு ஏதாவது வேலை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இவர் வந்து அப்போது இவங்களோட அங்கிள் ரேடியாலஜிஸ்ட்டாக இருந்தார், எம்கே நாராயணசாமி. அவர் வந்து வாப்பா நான் உன்னை கொச்சிக்கு கூட்டின்னு போகிறேன், கேரளா கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரிவாண்ட்ரமில் போய்ட்டு இவர் படி.
இவரோட முதல் எய்ம் வந்து இவங்க அப்பா மாதிரி இவரும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஆனால் பெங்காலில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபெமைன் இருந்தது. 1943 to 1944 கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு சுதந்திரம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு பெங்கால் கிரேட் ஃபெமைன். பெங்கால் 1773 இதே மாதிரி ஒரு ஃபெமைன் ஒன்று வந்தது. அப்பயுமே நிறைய பேர் இறந்து போனாங்க. அங்கே ரைஸ் ஸ்டாக் ஷார்ட்டேஜ் அதிகமாகிடுச்சு. 3 மில்லியன் பேர் இறந்தாங்க, 30 லட்சம் பேர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவர் வந்து அப்போ தான் முடிவு பண்ணார், நம்ம வந்து மெடிசன் படித்து மக்களுக்கு ஏதாவது நோய் வந்தால் அவங்கள சரி பண்ணுறதோட ஏற்கனவே இருக்கிற ஒரு நோய் பசிப்பினின்னு சொல்லிட்டு அந்த நோய் அதை நான் க்யூர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனட்டிக்ஸையும் பாட்னியும் படிக்க ஆரம்பித்தார், அக்ரிகல்ச்சர். அப்புறமா என்னாவது இவர் வந்து சென்னைக்கு வந்து இங்கே அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில் பட்டம் வாங்குறாரு, வேலடிக்டோரியனாகவும் இருக்கிறாரு, முதல் மாணவனாகவும். அந்த மாதிரி வாங்கிட்டு இவர் கேம்பிரிட்ஜ் போயிட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அங்கேயும் படிக்கிறார். 1951 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் அப்போவே இவர் வந்து 1947 அப்போவே இவர் முடிச்சிட்டாரு. 51 போயிட்டு கேம்பிரிட்ஜ்லேயும் படிக்கிறாரு, IARI இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அங்கேயும் போயிட்டு இவர் வேலை செஞ்சு அங்கே ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு ஜெனட்டிக்ஸ் அண்டு பிளான்ட் ப்ரீடிங்கில் போய்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவர் வேலை செய்கிறாரு.
அங்கேருந்து வேகனேரியன் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. அங்கே போயிட்டு பொட்டேட்டோ பற்றி படிக்கிறாரு. அங்கே படிச்சுட்டு பொட்டேட்டோவோட ஜீனஸை, வைல்டு பொட்டேட்டோவோட ஜீனஸை மாற்றுறதுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறாரு, அதோடய ப்ராசஸை. அப்புறமா 1950 கேம்பிரிட்ஜ் ஆஃப் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வாங்குறாரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில். எதுக்காகனா அவர் பண்ண தீசிஸ்க்காக தான். என்னென்னா ஸ்பீசிஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் சொலானம் ஜீனஸ். சொலானம் ஜீனஸில், சொலானம்னா பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோ ஜீனஸில் இருக்கிற ஸ்பீசிஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தீசிஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாலிப்ளாய்டின் டியூபரோசமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. பாலிப்ளாய்டினா இந்த குரோமோசோம்ஸ் அதிகமாகிறது இன்டூ என் டைம்ஸ், அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக பிஹெச்டி வாங்குறாரு 1950. அதுக்கப்புறமா யுனெஸ்கோவோட ஃபெலோஷிப்பை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஐஏஆர்ஐ அங்கே வேலை செய்கிறார், இந்தியன் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டியூட். அப்புறமா அங்கே வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பிளான்ட் வெரைட்டிஸில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போது 1949 1955 வரைக்கும் பொட்டேட்டோ டியூபரோசம் அந்த ஜீனியஸில் பயங்கரமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு 1955 வரைக்கும் சைட்டோஜெனடிக்ஸ், சைட்டோஜெனடிக்ஸ்னால் சைட்டோபிளாசம், ஒரு செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசம் பற்றி நல்லா படிக்கிறது. அது கூட ரேடியேஷன் ஜெனடிக்ஸ், ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறார். ஜெர்ம் பிளாசம்னா ஒரு பிளான்ட்டோட போலனையோ இல்லை எக்கியோ ஓவமையோ தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை பின்னாடி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ப்ரீடிங், மியூட்டேஷனல் ப்ரீடிங், ஒரு பிளான்ட்டை வந்து எப்படி மியூட்டேஷன் பண்ணி நமக்கு வந்து அது பயனளிக்கிற மாதிரி, இன்னும் பயனளிக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு மியூட்டேஷன் ப்ரீடிங்கும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தோடனே நேரு என்ன சொல்லிடுவார்னா, நம்மளும் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரியாக தான்பா இருக்க முடியும், நம்மகிட்ட அந்தளவுக்கு ரிசோர்ஸ் அவ்வளோ கிடையாதுப்பா சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம என்ன சொல்லிட்டீங்கல்ல சார், நாங்கள் எல்லாத்தையும் பக்காவாக போட்டு ஃபெர்டிலைசர்லாம் போட்டு மாசாக வந்து கல்டிவேஷன் கொடுத்துருவோம், செல்ஃப் சஃபிஷியன் நட ஆடிடுவோம் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் கண்ட மேனிக்கு ஃபெர்டிலைசரை போட்டு நல்லா அந்த பூமியை கெடுத்து விட்டானுங்க, அதுதான் தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா இவர் பீரியடில் தான் வந்து அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒழுங்கான உரத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமாம், 1950 நிறைய லேண்டு வந்து கிட்டத்தட்ட ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாத லேண்டாக போயிடுச்சு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ். பொட்டேட்டோவை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு வீட்டை வச்சோம், ஜூட்டை வச்சோம், நம்ம அதிகமாக சாப்பிட்ற கோதுமை அரிசியை வச்சுமே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து 72 அது வரைக்கும் 55 வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் பண்ணார். மெக்சிகோவுக்கு போய்ட்டு மெக்சிகன் டார்ஃப் வீட், டார்ஃப் வீட்னா அது கொஞ்சம் குள்ளமாக வளரும், அது கொஞ்சம் இருந்தால் போதும் நம் ரிசோர்ஸஸ், நம்ம ஊரில் வளைகிற கோதுமை அளவுக்கு அதுக்கு கேர் தேவையில்லை, அதுவும் ஈஸியாகவும் வளரும். ஸோ தட் அந்த வீட் வெரைட்டியை எப்படி வந்து நம்ம ஊருக்கு எடுத்துன்னு வரலாம், ஐ மீன் நம்ம வந்து அதே மாதிரி வந்து எப்படி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க மெக்சிகோவுக்கு போயிட்டு. அப்போ தான் இவர் நார்மன் போர்லோக்கோட ஒரு கொலாபரேஷன் ஒன்று வச்சுக்கிறாரு இந்தியாவுக்கும் மெக்சிகோவுக்கும் நடுவில். நம்ம நார்மன் போர்லாக் வந்து ஒரு மெக்சிகன், அவர் வந்து ஃபாதர் ஆஃப் வேர்ல்ட் ஜெனடிக்ஸ். நார்மன் போர்லாக் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் வேர்ல்ட் கிரீன் ரெவல்யூஷன், அவர் ஒரு மெக்சிகன். நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் மெக்சிகோவுக்கு போயிட்டு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்கிறாரு, அவரோட வச்சு அவர் கூட ஒர்க் பண்ணி இந்த வீட்டை பற்றியும் இன்னும் சில பல பிளான்ஸ் பற்றியும் ரெண்டு பேரும் அவங்களோட தாட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வழக்கமாக பார்த்துருப்போம் எல்லா கதையுமே எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக போகுது, அதே மாதிரி இந்த கதையிலையும் ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்தது. இவங்க வந்து வீட் அதை பற்றி மியூட்டேஷன் தேரிஸை பற்றி இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது என்ன ஆகுது, ஷபார்த்தி சொனாரான்னு சொல்லிட்டு ஒரு வீட் வெரைட்டியை உருவாக்குறாங்க காமா ரேடியேஷனை வச்சு. அந்த காமா ரேடியேஷனை வச்சு உருவாக்குன அந்த வீட் வெரைட்டி கொஞ்சம் அதிகமாக லைசன் கொண்டு இருக்குது. இப்போது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணியிருந்த இந்தியாவில் யூஸ் பண்ணியிருந்த வீட்டுக்கு வந்து லைசன் கம்மி. ஸோ தட் இவங்க என்ன பண்ணாங்க, மெக்சிகன் வீட் வெரைட்டிஸ் கிட்டேருந்து அதையும் இதையும் ப்ளாய்டி மூலயமா க்ராஸ் பண்ணி இதில் இருக்கிற லைசின் கண்டென்ட் அதிகமாக வர வச்சாங்க. ஆனால் இந்த சபார்த்தி சொன்னால லைசின் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று க்ரியேட் ஆச்சு. கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகி என்ன ஆச்சு, இது கோர்ட்டில் போயிட்டு பல விதமான ஒரு ப்ராப்ளம் வந்தது. இதில் வந்து எப்படி முடியுதுன்னா, இவர் கூட இவர் கூட வேலை செஞ்சிருந்த ஒரு கொலீக் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. இவர் கண்டுபிடிச்ச அந்த
மியூட்டன்ட் ரைஸ் வெரைட்டிஸும் வீட் வெரைட்டிஸும் அநியாயத்துக்கு வந்து பயங்கர ஈஸியாக வந்து அதை விளைச்சல் பண்ணவும் முடியுது, ரொம்ப அதிகமான ஈல்டும் தந்தது. நிறைய பேர் வந்து இவர் கண்டுபிடிச்ச அந்த மியூட்டன்ட் வெரைட்டிஸை யூஸ் பண்ணாங்க. சில பேர் எதிர்க்கவும் செஞ்சாங்க, நம்ம மியூட்டன்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அகெயின்ஸ்ட் லா ஆஃப் நேச்சர், நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான்ஸை மாற்றிக்கிறது தப்பு, அப்போ நம்மளோட யாராவது பெருசாக இருந்தால் நம்மளையும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்பத்திய தேவைக்கு அத்தனை பேர் பசினால செத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இத்தனைக்கும் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு லாஸ் ஆஃப் நேச்சரை வந்து நம்ம தீண்டுற மாதிரி தெரில எனக்கு. இதே மாதிரி போகுது, ஒரு 1960s போல் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபெமைன், ஒரு பெரிய ஃபெமைன் வந்துருக்கணும், இப்போ வரல, இதுக்கப்புறமா வரலாம், யாருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மேலே அதிகமாக நம்பியும் இருக்க முடியாது, வீட்டு கோதுமை மேலே, ஏன்னா கோதுமைக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக வேணும். அதனால தான் நம்ம ஊரில் கூட கோதுமைலாம் விளைய வைக்கிறதில்ல. பஞ்சாப்லேயும் மத்திய பிரதேஷ்லேயும் அந்த இடத்துல அந்த கோல்டான ஒரு கிளைமேட் வேணும், அதுக்கு நைட்டோட டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா வீட்டை வளர வைக்க முடியாதுன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ நம்ம ரைஸ், நம்ம சாப்பிட்ற அரிசி மேலே தான் நம்ம எல்லா நம்பிக்கையும் வச்சுக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது. எப்போவுமே நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணால் நம்மளோட வேலைக்கு தேவைப்படுற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும், மோரார்லெஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். அதேமாதிரி இவரோட ஒர்க்ஸுக்கும் நிறைய ரெகனேஷன் கிடச்சிது. யுனெஸ்கோலையும் இப்போது ஒரு மெம்பராக இருக்கிறாரு. இந்த மாதிரி ஃபுட் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்தாலே இவர் பேர் வந்து தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயந்தான். நம்மளோட ஏஷியா, பசிபிக் ஏஷியாவில் கண்டிப்பாக இவர் போர்லாகோட இவர் வந்து கொலாபரேஷன் வச்சுருந்தார். அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க, இவருக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இவருக்கு இன்னும் நிறைய அவார்டுங்க, ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் உட்காந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது. இதுக்கு இன்னும் ஒரு 4-5 பாட்காஸ்ட் தான் நம்ம போடணும். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க இன் இந்தியா. வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வந்து நார்மன் போர்லாக் தான், அதில் டவுட்டே இல்லை. அது மட்டும்தான், இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ஈக்காலஜின்னு சொல்கிறாங்க. பிளான் க்ரோத் இதெல்லாம் அந்து வர எக்கனாமிக்கு இவர் தான் ஃபாதர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குறியன் தெரியும், ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன்னா இந்த மில்க் ப்ரொடக்ஷன், இந்த மில்க்கு அமுலோட ஃபவுண்டர் அவர் தான், அமுல் கம்பெனி தெரியும்ல உங்களுக்கு. அவரும் இவரும் கிட்டத்தட்ட ஒரே பீரியடில் தான் வேலை செஞ்சுருந்தாங்க. இப்போவுமே இவர் வந்து லிவிங் லெஜெண்டாக இருக்கிறார். 95 இயர்ஸில் இப்போவுமே அவர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு சேர்மனாக இருக்கிறார். இன்னும் அவரோட சர்வீசஸ் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது. அவரோட கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கினீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்படி உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாய்ஸ் மெசேஜ் லிங்க் இருக்குது. வேறு யார் பற்றியாவது நீங்கள் பேசணும்னு சொன்னீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வாய்ஸ் மெசேஜில் ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. க்ரோம் ஓப்பன் ஆகும், க்ரோமில் அப்படியே பேசிடுவீங்க, பேசி அப்படியே எனக்கு அனுப்பிச்சி விட்ருவீங்க. அது வரைக்கும் டாடா, பை பை.